الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم. فيا أيها الحاضرون عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكمه تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم إلى آخر الآية. وقال الله تعالى أيضا: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العظيم. عن ابن عمر قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من تشبه بقوم فهو منهم. رواه أبو داود أو كما قال عليه الصلاة والسلام. அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பாதுகாத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கு அனைத்து போலும் அல்ஹம்துலில்லாஹ். அவனின் மூலம் அகிலத்துக்கு ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்டு தனது வாழ்க்கையில் தனக்கு ஏற்படியிருந்த எண்ணற்ற இன்பங்களையெல்லாம் தனது உம்மத்தினர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்த ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹக்கு சுபஹானஹு வதஆலாவின் மூலம் அகலத்துக்கே ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதியான நபி ஆவார்கள் என்பதாக உறுதியாக கூறியதன் பின்னால் அந்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டிய வாழ்க்கை வழிமுறைகளை கயாமத்துடைய நாள் வரைக்கும் பின்பற்றி நடக்கக்கூடிய அத்தனை நல்லவர்களின் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹக்கு சுபஹானஹு வதஆலா இந்த விடயங்களையெல்லாம் எமக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்தும் இவற்றையெல்லாம் விட்டு எம்மை தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்திற்குரியவர்களே, எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை காலம் மிகவும் குறுகியதாக இருக்கின்றது. அந்த குறுகிய வாழ்க்கை காலத்தில் நாம் ஏனே உம்மத்தினர்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத் 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஏனே நபிமார்களுடைய வரலாற்றையும் அவர்களுடைய சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை காலங்களையும் நாம் எடுத்து பார்த்தால் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: அஅமாரு உம்மதி மா பைனா 76. எனது உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை காலம் 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்ட காலம் என்பதாக கூறினார்கள். இந்த குறுகிய வாழ்க்கை காலத்தில் எப்படி நாங்களும் துவர்க்கத்தை சம்பாதிக்கலாம் என்ற யோசனை எமக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஹக்கு சுபஹானஹு வ தஆலா ரமலான் உடைய மாதத்திலே கடைசி பத்தே விசேஷ தினமாக லைலத்துல் கத்ரை வைத்திருப்பதை போன்று துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் முதல் பத்தில் அந்த அரஃபாவுடைய தினத்தை வைத்திருப்பதை போன்றும் நாம் இன்னும் ஓரிரு நாட்களில் அடையிருக்கின்ற முஹர்ரம் உடைய முதல் பத்தையும் அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய பத்தாகவும் கண்ணியத்திற்குரிய மாதமாகவும் ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வின் மாதம் என்ற அளவுக்கு வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். என்ன காரணம் என்றால் அந்த முஹர்ரமுடைய ஒன்பதாவது பத்தாவது தினத்தை நாம் ரஷூஆ ஆஷூரா என்பதாக கூறுவோம். அந்த நாட்களிலே நோக்கப்படக்கூடிய நோன்புகள் இன்று நேற்றல்ல, ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமலான் உடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த அனைத்து நபிமார்களும் எல்லா நபிமார்களுமே அந்த முஹர்ரம் உடைய மாதத்தில் வரக்கூடிய பத்தாவது தினத்தை அனுஷ்டித்து இருக்கின்றார்கள். அவர்கள் நோன்பும் நோற்றிருக்கின்றார்கள். எப்பொழுது ரமலான் வந்ததோ கடமையாக்கப்பட்டதோ, ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் கடமையாக்கப்பட்டதோ, அதற்கு பின்னாலும் அவர்கள் அந்த முஹர்ரம் உடைய மாதத்தை கண்ணியப்படுத்தினார்கள் என்று சொல்லும் அளவுக்கு ஹதீஸிலே இந்த முஹர்ரம் உடைய நாம் எதிர்நோக்கக்கூடிய இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் சந்திக்க இருக்கின்ற அந்த முஹர்ரம் உடைய பத்தாவது ஒன்பதாவது தினங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள். கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்திற்குரியவர்களே, இந்த மாதத்திற்கு நாம் சந்திக்கவிருக்கின்ற அந்த மாதத்திற்கு முஹர்ரம் கண்ணியத்திற்குரிய மாதம். நான் மேலே ஓதிய குர்ஆன் உடைய வசனத்திலே சூரா தௌபாவிலே அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹ் இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் يوم خلق السماوات والأرض منها أربعة حرم வானங்கள் பூமி அனைத்துமே படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்விடத்தில் இந்த காலங்களின் எண்ணிக்கை வருடத்திற்கு 12 மாதங்கள் ஆகும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த 12 மாதங்களிலும் துல்ஹிஜ்ஜா, துல்காதா, ரஜப், முஹர்ரம் ஆகிய நான்கு மாதங்களும் அல்லாஹ்வினால் மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த முஹர்ரம் கூடிய ஒன்பதாவது பத்தாவது தினத்திற்கு ஏன் ஆஷூரா என்ற பெயர் வந்தது என்ற காரணத்தை குர்ஆன் ஹதீஸ் உடைய வெளிச்சத்தில் நாம் தேடி பார்த்தால், ஆஷூரா என்ற வார்த்தைக்கு பத்தாவது அல்லது பத்தாவது நாள் அல்லது பத்தாவது வரக்கூடியது என்ற கருத்தெல்லாம் வரும். புகாரி ஷரீஃபின் உடைய விரிவுரை உம்தத்துல் காரி என்று சொல்லக்கூடிய அந்த புகாரியின் உடைய விரிவுரையிலே அல்லாமா பத்ருத்தீன் அல் ஐனி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்கள், அல்லாஹ் இந்த மாதத்திலே முஹர்ரம் என்ற பெயரை வைத்து அதற்கு பத்தாவது நாள் ஆஷூரா என்பதாக பெயர் சூட்டியதற்கு 10 விதமான காரணங்களை கூறுகின்றார்கள். அந்த 10 விதமான காரணங்களை இன்ஷா அல்லாஹ் நான் கடைசியிலே கூறுவேன். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் உலகத்தில் படைக்கப்பட்ட நாள் முதல் மரணிக்கும் வரைக்கும் எமக்கு ஒரு ரோல் மாடல் ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தும், அவர்கள் காட்டிய ஒவ்வொரு வார்த்தைகளும், அவர்கள் செய்து காட்டிய ஒவ்வொரு செயலும் எம்மை பாவத்தில் இருந்து, பயங்கரமான ரஹ்மான் உடைய அந்த வேதனையில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொரு சுன்னத்தாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் இன்று டிசம்பர் உடைய 30 அல்லது 31 நாள் ஜனவரி மாதத்தை எதிர்பார்த்து நாம் அந்த ரத்தியாக்களை போடுவது புதிய வருடம் பிறக்கின்றது என்பதாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் அந்த ஜனவரி என்று சொல்லக்கூடியது ஒரு விக்கிரகத்தின் பெயர். எமது பாசையில் மாற்று மதத்தவர்களுடைய ஒரு கடவுள் உடைய பெயரை அந்த யகூதிகள் நஸ்ரானிகள் வைத்தார்கள். எமக்கு இஸ்லாமிய புது வருட முஹர்ரம் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹிஜ்ரி 1440 வருடம் பிறை 29 என்று இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓர் இரு நாட்களில் அந்த இஸ்லாமிய புது வருடம் முஹர்ரத்தை நாம் அடைவோம். அந்த மாதத்தை நாம் புதிய வருடமாக அடைவதோடு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கும் பொழுதே பிறந்தவுடன் அவனுக்கு அந்த பிறந்த இடத்திலேயே ஒரு காதில் அதான் சொல்லப்படுகிறது, இன்னும் ஒரு காதில் இகாமத் சொல்லப்படுகிறது. என்ன காரணம்? நாம் இதனை சிந்தித்திருக்கின்றோமா? ஒரு நாளைக்கு நாம் மரணிப்போம். எங்காவது மரணத்தை மையத்தை கொண்டு பள்ளி வாசலில் வைத்த பிறகு இந்த மையத்துக்காக வேண்டி அதான் சொல்லுங்களே அல்லது இந்த மையத்துக்காக வேண்டி எகாமத் சொல்லுங்களே என்பதாக யாரும் சொல்ல மாட்டார்கள். இதுவரைக்கும் சொல்லப்பட்டதும் கிடையாது. காரணம் என்ன? பிறந்த அடுத்த நிமிடமே நீங்கள் மவுத் தாங்குவதற்காக வேண்டி தயாராகுங்கள், அந்த மண்ணறைக்கு செல்வதற்காக வேண்டி தயாராகுங்கள் என்பதற்காக வேண்டி உடனே ஒவ்வொரு தொழுகைக்கும் பொருளான தொழுகைக்கும் அஸ்ஸானும் இருக்கின்றது, எகாமத்தும் இருக்கின்றது, ஜனாசாவின் உடைய தொழுகையும். ஏனைய மொமீன்களுக்கு ஒருவர் மரணித்து விடுத்தால் அடுத்தவர்களுக்கு ஜனாசா தொழுகை கடமை. அப்படி என்றால் அந்த தொழுகைக்கு பிறந்தவுடன் சொல்லப்பட்ட அஸ்ஸானும் எகாமத்தும் அதுதான் அந்த தொழுகையினுடைய கடைசி அஸ்ஸானும் எகாமத்தும். நாம் மரணித்தவுடன் எம்மை கொண்டு வந்து வைப்பார்கள். சில பேர் பள்ளியில் உள்ளே வருவார்கள், இன்னும் சிலர் வெளியே இருந்து அந்த ஜனாசாக்களின் உடைய நலவையும் பேசுவார்கள், கெடுதியையும் பேசுவார்கள். இதை வைத்துத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு வரக்கூடிய ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வின் மாதம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய புது வருட முஹர்ரம் இது, இந்த புது வருடத்தை நீங்கள் அடைந்து கொண்டால் உங்களுடைய செயற்களையும் புதிதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மனைவியுடன் மிருகத்தனமாக இவ்வளவு நாளும் நடந்து கொண்டிருந்தால் புதிய வருடத்தில் இருந்து எமது செயல்பாட்டை மனித உருவத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையர்களை மிருக குணத்துடன் வழி நடத்தினால் இந்த இஸ்லாமிய புது வருடத்தில் இருந்து எமது குணங்களை நாம் செய்யக்கூடிய வேலைகளை வாப்பாவோடு பேசிக்கொள்ள இரக்கமாக 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்த தாயுடன் பேசும் பொழுது இரக்கமாக எப்படி புது வருடம் எமக்கு வருகின்றதோ அதே போன்று எமது செயற்களையும் நாம் புதிதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காலிபுல் யஹூத், நீங்கள் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள். அவர்கள் ஒரு விதமாக முடியை வெட்டினால் அதை பார்த்து இதுதான் அழகாக இருக்கின்றது, இதுதான் 2019 உடைய ஃபேஷனாக இருக்கின்றது என்பதாக வெட்டாதீர்கள். அவர்கள் ஆடை அணிந்தும் அவர்கள் கூறினார்கள், நாள் நெருங்கும் பொழுது சில ஆண்களும் பெண்களும், இந்த ஹதீஸ் அதிகமாக பெண்களைத்தான் சுட்டி காட்டுகின்றது, பாசியாத்துன் ஆரியார், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், இறுக்கமாக அணிந்திருப்பார்கள் அல்லது ஆடை அணிந்திருப்பார்கள், மெல்லியதாக அணிந்திருப்பார்கள்.
அல்லது ஆடை அணிந்திருப்பார்கள், கட்டையாக அணிந்திருப்பார்கள், அல்லது ஆடை அணிந்திருப்பார்கள், அங்கங்கள் எல்லாம் விளங்கும் அளவுக்கு மெல்லியதாக மற்றவர்களை கவரக்கூடிய விதத்தில் ஆண்களும் பெண்களும் இதுதான் ஃபேஷன் என்பதாக மாற்று மறக்கவர்கள் ஆடை அணிந்தால் நீங்கள் ஹாலிஃபுல் யஹூத், அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், எல்லா விதத்திலும் அந்த யஹூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். காரணம், ஒரு நாளைக்கு நாம் மரணிப்போம், மரணித்ததன் பின்னால் அந்த கபரிலே எம்மை கொண்டு போய் வைத்தவுடன் நான்கு முக்கிய கேள்விகளை கேட்பார்கள். அதிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் காட்டி, இந்த மனிதர் மன்ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இவர் யார் என்ற கேள்விகள் கேட்கப்படும் பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை எடுத்து நடந்திருந்தால், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்திருந்தால், அவர்களுடைய சுன்னத்தை எமது உயிர் போனாமல் எமது உயிர் போனாலும் விடாமல் நாம் செய்திருந்தால் எமக்கு நினைவில் வரும், இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக கூறுவோம். மாற்றமாக மௌத் ஆகியதன் பின்னால் அவருக்கு அந்த மையத்தில ஹயாத்தோட இருக்க கொள்ள கூட ஒரு நாளும் தொழுதலும் கிடையாது, அவர் தொப்பி அணிந்ததும் கிடையாது, அவர் சுர்மா இட்டதும் கிடையாது, அவர் தாடி வைத்ததும் கிடையாது. மரணித்தவுடன் அந்த மையத்துக்கு சுர்மா போடுவதிலோ, அந்த மையத்துக்கு தொப்பி அணிவிப்பதிலோ, அந்த ஜனாதாவிற்கு சுண்ணத்தான ஏனே விடயங்களை செய்வதிலோ அவருக்கு கபருக்குள்ளுக்க அந்த கேள்விக்கு மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதன் யார் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி கேட்கும் பொழுது இந்த மனிதன் சொல்லுவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை புறக்கணித்து வாழ்ந்திருந்தால், லா அதரி லா அதரி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இப்படி ஒன்று நான் கேள்விப்படவே இல்லை என்பதாக கூறுவான். உலகத்தில் உள்ள யஹூதிகளையும் அந்த எக்ஸ்ட்ரஸ்மார்களையும் நாம் பின்பற்றி வாழக்கூடாது, நரகத்தின் விரல்களாக அந்த நரகத்தின் எரி கொல்லிகளாக நாம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் இந்த கூட்டத்தினர்களுக்கு ஒப்பாக யார் யாரை மாடல் ரோல் மாடலாக எடுத்துக் கொள்வார்களோ, யார் யாரை பின்பற்றி வாழ்வார்களோ, அவர்களிடம்தான் அவர்கள் எழுப்பப்படுவார்கள், அவர்களிடம்தான் அவர்கள் கியாமத்திலும் சேர்ந்திருப்பார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் சொல்ல வந்த விடயம், நாம் இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த கண்ணியமான முஹர்ரம் உடைய அந்த மாதத்தை அடைய இருக்கின்றோம். அந்த முஹர்ரம் உடைய மாதத்தில் நடந்த பல விடயங்கள் இருக்கின்றது. அதில் முக்கியமான ஒரு விடயம்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த இருவர்களுடைய வஃபாத்தும் இந்த மாதத்திலே தான் நடைபெற்றிருக்கின்றது. சில உலமாக்கள் கூறுகின்றார்கள், இவர்களுடைய இந்த ஷஹீதான அந்த கர்பலா உடைய அந்த தினத்தை பொது மக்களிடத்தில் பேசாமல் இருப்பது நல்லது. காரணம் என்னவென்றால், சில மனிதர்கள் இந்த சிறு பிள்ளைகளுக்கு இவ்வளவு வேதனைகள் நடந்திருக்கின்றது என்பதாக அவர்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் என்று சொல்லும் அளவிற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அவர்கள் சிறு வயதில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் சமயம் ஹஜ்ரத் இப்னு அதாவது ஹுசைன் இப்னு அலி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாட்டில் இருந்து இன்னும் ஒரு நாட்டிற்கு செல்வதற்காக வேண்டி தயாராகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா உட்பட ஏனைய மூத்த சஹாபாக்கள் எல்லாம் கூறுகின்றார்கள், அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், நீங்க உங்களது பாட்டனார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்தை போன்றே இருக்கின்றீர்கள். நீங்கள் சென்று விட்டால் உங்களது தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உங்களது மூத்த சகோதரர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த ஏனைய 70க்கும் மேற்பட்ட உத்தம சஹாபாக்களை அந்த யஹூதிகள் நஸ்ரானிகள் இதே போன்று தான் அழைத்து கொண்டார்கள். நீங்க அந்த ஊருக்கு செல்ல வேண்டாம் என்பதாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மூத்த சஹாபாக்கள் எல்லாரும் உருக்கமாக வேண்டிக் கொள்ள ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சஹாபாக்களுடைய வார்த்தைகள் அனைத்தையும் உருக்கமாக கேட்டுவிட்டு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் சொந்த வேலைக்காக வேண்டி போகல, எனது அப்பா எனது உம்மாவின் பாப்பா எனது கனவிலே வந்து கூறினார், ஹுசைனே நீங்கள் இந்த ஊருக்கு செல்லுங்கள் என்பதாக ஒரு ஊரின் உடைய பெயரை கூறி கூறினார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்கின்றார்கள், அவர்கள் மனம் கொண்டதே கோலம், அவர்கள் நினைச்சதெல்லாம் செய்கின்றார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு சென்று அல்லாஹுவை பற்றி அச்சத்தை ஊட்டுங்கள், அவர்களுடைய சிறப்பை எடுத்து கூறுங்கள் என்பதாக எனது அப்பா என்னுடைய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் கூறியிருக்கின்றார்கள். அதற்காக வேண்டித்தான் நான் செல்வதற்கு தயாராகின்றேன் என்பதாக கூற ஏனைய மூத்த சஹாபாக்கள் எல்லாரும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் பேச மாட்டார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளை என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் அவர்களுடைய குடும்பத்திலே இருந்த அவர்களுடைய சகோதரி ஜைனப் பின்ட் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் உட்பட இன்னும் 70 நபி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஓர் ஊருக்கு செல்லும் பொழுது அந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய யஹூதிகள் இவர்கள் செல்லக்கூடிய அந்த ஊருக்கு செல்ல விடாமல் கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த போர்க்களத்தை நோக்கி அவர்களை திருப்பி வழி அனுப்புகின்றார்கள். இவர்களும் செய்வது அறியாமல் போகும் பொழுது இவர்களது குடும்பத்திலே இவர்களுடைய சகோதரி ஜைனப் பின்த் அலி இன்னும் அவர்களுடைய சாச்சா அவர்களுடைய பெரியப்பாவுடைய சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போகின்றார்கள். இவர்கள் அந்த கர்பலாவை சென்று அடையக்கூடிய நேரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த யஹூதிகள் அவர்கள் பேசுவதற்கு அழைப்பதை போன்று அழைத்து ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே பச்சிலம் பாலனாக அப்துல்லா இப்னு ஹுசைன் என்ற அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனும் இருக்கின்றார்கள். அவர்கள் ஈட்டியால் வீசி அந்த சிறு பிள்ளையை கொண்டு விடுகின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளை அவர்களுக்கு தாங்க முடியல, அவர்கள் மாலை மாலையாக அழுதுட்டு சொல்றாங்க, நான் உலகத்துக்கு ஓர் அறிக்கொடையாக வந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பேர பிள்ளை நீங்க எங்கட குடும்பத்தில் உள்ள ஒத்தரை மரணிப்பதன் மூலம் ஒரு சிறு பிள்ளையை கொல்வதன் மூலம் எங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணாதீர்கள் என்பதாக கூற அவர்கள் மாலை மாலையாக அழுதுவிட்டு சொல்கின்றார்கள், என்னுடைய சிறு சகோதரியின் உடைய மகனே உனக்கு மரணம் வந்துவிட்டது என்பதாக கவலைப்படாதே, இன்ஷா அல்லாஹ் கயாமத்துடைய நாளிலே ஃபீக ஜத்துக உன்னுடைய அப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ்விடம் மன்றாடுவார்கள், ஃபீக நபியுக அவர்கள் ஒரு நபியாக இருந்து உன்னுடைய இந்த சிறு வயதிலே உன்னுடைய ரூஹ் பறிக்கப்பட்டதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் அந்த கூட்டத்தினர்களுக்கு எதிராக அவர்கள் போரிடுவார்கள் என்பதாக கூறிவிட்டு அப்துல்லாஹ் இப்னு ஹுசைன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னும் ஒரு மகன் அதே 70 பேரில் ஒருவராக இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு அம்பு ஒரு ஈட்டி வந்து அவர்களுடைய நெஞ்சு பகுதியிலே பட்டுவிட்டது. அப்துல்லாஹ் இப்னு ஹுசைன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளை துடியால் துடிக்கின்றார்கள். இவர்கள் தண்ணி தாவத்திலே இருக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹுசைன் உடைய வயது 2 ரிவாயத்துகள் இருக்கின்றது. ஒன்று அவர்களுக்கு 7 வயது, இன்னும் ஒன்று அவர்களுக்கு 4 வயது. அவர்களுடைய நெஞ்சிலே அந்த ஈட்டி வந்து பட்டவுடன் அவர்கள் தண்ணி தாவத்திற்காக வேண்டி அவர்கள் தவிக்கின்றார்கள். யாராவது ஒரு தந்தைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களுடைய நிலைமை எடுத்து பாருங்க, எங்களுடைய கையில ஒரு 4 வயசு புள்ள அல்லது ஒரு 7 வயசு புள்ள எங்களுக்கு நாங்க ஒரு இடத்துல கொண்டு போக்கல, யாராவது எதிர்பார்க்காம அந்த புள்ளைய தாக்கிட்டாங்கன்னா அந்த புள்ளையுடைய நெஞ்சில ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு எப்படி குர்பானுடைய ஆட்டை அறுக்கும் பொழுது குர்பானுக்காக வேண்டி ஆட்டை கொண்டு வந்து 2-3 நாட்கள் எமது கையாலே தீனியை போட்டு வளர்க்கின்றோம். அந்த ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம் முடிந்தவுடனே எங்களுடைய கையாலே அந்த ஆட்டை அறுக்கின்றோம். அறுக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கல் நெஞ்சம் கொண்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனது கண் ஒரு சொட்டு கண்ணீரையாவது விடுகின்றது. அந்த ஆடின் உடைய ரூஹ் பிரியும் பொழுது அது காலை அசைக்கின்றது, அதனுடைய 2 கைகளையும் அசைக்கின்றது, அதனுடைய தலையை அசைக்கின்றது. எவ்வளவு பெரிய கல் நெஞ்சம் படைத்தவருக்கும் அந்த ஆட்டை பார்த்து கண்ணீர் ஒரு சொட்டாவது வரும். ஆனால் இங்கே ஈட்டியால் குத்தப்பட்டிருப்பது ஆடல்ல, நாம் அறுக்கக்கூடிய மாடும் அல்ல. அதற்கெல்லாம் அவர்களுடைய ஈர கொழுந்து என்று வர்ணிக்கப்படக்கூடிய அவர்களுக்கு பிறந்த அவர்களுடைய அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா பின் ஹுசைன் துடியால் துடிக்கின்றார்கள். பார்க்க முடியாமல் கண்ணீர் விட்டாடுகின்றார்கள். என்னுடைய அருமை மகனே, என்னுடைய சிறப்பிள்ளையே, உனக்கு இப்படி ஒரு நிலைமையாவாப்பா என்பதா சொல்லி அவர்கள் அழுது விட்டேன் சொன்னார்கள். அல்லாஹும்ம அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அல்லாஹ்விடம் பாரம் காட்டுகின்றார்கள். அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவதற்கு யாரும் இல்ல. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த நபி அவர்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற 70 பேரையும் அழைத்தார்கள் நல்ல விடயத்திற்கு. நாங்களும் அதனை நம்பி வந்தோம் யா அல்லாஹ். இருந்தாலும் இவர்கள் முனாஃபிக்கீன்கள், இவர்கள் யஹூதிகள், பேச்சை மாறு செய்து என்னுடைய சிறு குழந்தையை கொண்டு விட்டார்கள், நீயே அவர்களை பார்த்துக் கொள்வாயாக என்பதாக கூறிவிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆத்திரம் தாங்க முடியல. தன்னுடைய சகோதரி ஜைனப் பின் அலி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், அவர்களுடைய மகள்களில் ஒருவரான ஜைனப் பின் அலி ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரியிடம் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், என்னுடைய அருமை சகோதரியே, எனக்கு சகீனா என்ற ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறானே, உங்களுக்கு தெரிந்தானே, இந்த சகீனா என்று சொல்லக்கூடிய இந்த சின்ன பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்கம்மா. இந்த சகீனா என்று சொல்லக்கூடிய பிள்ளை பாப்பா நான் ஹுசைன், நான் கிட்ட இல்லாட்டி இந்த புள்ள ஒரு நாளும் தூங்காது. இந்த சின்ன பிள்ளைக்கு கை குழந்தையாக இருக்கின்றாங்க. சகீனா என்று சொல்லக்கூடிய அந்த சிறு பிள்ளை 6 மாதங்கள் அல்லது 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருக்கின்றார்கள். அதை பார்த்து அதை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய சகோதரியிடம் கூறுகின்றார்கள், அருமை சகோதரியே, எமது குடும்பத்தில் அனைவர்களும் அழிந்து விட்டார்கள், என்னால் பொறுக்க முடியவில்லை, நான் நானும் சகிதா வரைக்கும் போராடுகின்றேன், என்னுடைய சகிதாவை மட்டும் பார்த்து போங்க, தூங்க கொள்ள நான் இல்லாட்டி வல்லாஹி அது தூங்காது. சகீனாவுடைய நெஞ்சி ஏந்த நெஞ்சிக்கு மேல, சகீனாவுடைய தலை ஏந்த நெஞ்சியில இருந்தாத்தான் அந்த புள்ள தூங்கும், இரக்கமாக பார்த்து போங்க என்பதாக கூற, அதுல ஜெயினபின் அலி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி மாலை மாலையாக அடைகின்றார்கள். இந்த சின்ன பிள்ளைய விட்டுட்டு போறீங்க, சரி பரவாயில்ல, அல்லாஹ் இருக்கின்றான். தீனுக்காக யஹூதிகள் இஸ்லாத்தை விட்டு கேவலமாக அவர்கள் பேசும் பொழுது, இஸ்லாத்தை விட கேவலமாக அவர்களுடைய கொள்கைகள் உயரும் பொழுது, நாம் எமது உயிரை பார்க்க கூடாது, நீங்க என்ன செய்யுங்க, போர்க்களத்துக்கு சென்று வாங்க என்பதாக அழுது அழுது கூற, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஓடோடி செல்கின்றார்கள். ஓடோடி செல்லும் பொழுது அவர்களுடைய அவர்கள் ஓடி செல்லும் பொழுது பல காபிர்கள் சேர்ந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை வேறே கைகளை வேறையாக பெற்றிருந்தார்கள், இரண்டு கைகளையும் வேறையாக அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களை போன்றே இருப்பார்கள் தோற்றத்தில். அவர்களுடைய ஜனாசாவை பார்க்கும் பொழுது நாங்கள் அனைவர்களும் அழுதுவிட்டோம், 114 மேற்பட்ட காயங்கள் அவர்களுடைய மேனியில் இருந்தது. அதே நிலைமையில் அவர்கள் இருக்கும் பொழுது சுனான் இப்னு அன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காபிர் ஓடோடி வந்து அவர்களுடைய கழுத்தை பொடியில் இருந்து வேறையாக கழுத்தை வெட்டி எடுத்தான், அல்லாஹ் அவனுக்கு நாசத்தை உண்டு பண்ணுவானாக என்பதாக அந்த ஹதீஸை அந்த விடயத்தை அறிவிக்கக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள். அவர்கள் இந்த தியாகத்தை செய்தது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த போர்க்களத்திலே இருந்த அனைவர்களும் இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கனவிலே வந்து அவர்களுக்கு நல்லதை எட்டி வைக்கும்படி கூறினார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்கள் அங்கு சென்றார்கள். அங்கு சென்று அவர்களும் உயிரை மாட்டார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் அனைவர்களும் மரணித்தார்கள். கிட்டத்தட்ட நபி அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய குடும்பத்தில் வந்த 70 மேற்பட்டவர்கள் வஃபாத்தானார்கள். இந்த ஹுனைன் உடைய அதாவது இந்த யுத்த களத்திலே ஹுனைன் அல்ல, இந்த யுத்த களத்திலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த எல்லா சஹாபாக்களையும் அவர்கள் அழைத்து அந்த முஹர்ரம் மாதத்திலே வரக்கூடிய அந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய ஹுனைன் அல்ல, கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்திலே வைத்தான் அவர்கள் கொண்டார்கள். அவர்களுடைய ரூஹெல்லாம் பறிக்கப்பட்டது. இந்த முஹர்ரம் உடைய 10வது நாள் முதலாவது பிறையில் இருந்து 10வது பிறை வரைக்கும் தான். எனவே தான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், அம் ஹஸிபதும் அம் தத்ஹுலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் துன்பங்கள் அவர்கள் அடைந்த வேதனைகள் எல்லாம் அடையாத வரைக்கும் அடைய முடியும் என்பதாக நினைக்கின்றீர்களா என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே இந்த முஹர்ரமுடைய மாதம் கர்பலாவுடைய யுத்தம் நடைபெற்ற தினம் அந்த 9வது 10வது நாள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வருகை தருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்திலே யஹூதிகள் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் நோன்பு நோக்கினீர்கள்? யஹூதிகள் கூறுகின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் விரட்டி கொண்டு வரும் பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நதியிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தது. அந்த நன்றி கண்ணாக நாங்கள் ஒன்பதாவது தினம் நோன்பு நோக்கின்றோம் என்பதாக கூற ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஹயாத்தோடு இருந்தா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் ஆஷூரா தாஷூஆ ஒன்பதாவது நாளும் மஹர்ரமுடைய ஒன்பதாவது பிறையும் மஹர்ரமுடைய பத்தாவது பிறையும் நானும் நோன்பு நோட்பேன் என்பதாக கூறிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த மஹர்ரம் வரும் பொழுது அவர்கள் ஹயாத்தோடு இருக்கல்ல மரணிச்சிட்டாங்க. எனவே தான் அந்த ஒன்பதாவது பத்தாவது நோன்பு நோட்டா ஹதீஸல்ல தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸல் வந்திருக்கின்றது. ஒரு ஓட்டத்தினுடைய முன்னால் செய்த ஒரு ஓட்டங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதாக கூறுகின்றான். எனவே நாமும் அந்த வரக்கூடிய மஹர்ரம் உடைய மாதத்திலே ஒன்பதாவது பத்தாவது நாட்களிலே நோன்பையும் நோட்டு இந்த ஆஷூரா தினத்தையும் கண்ணியப்படுத்தி ஹஜ்ரத் ஹுசைன் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தியாகங்களை நினைவில் கொண்டு நாமும் இஸ்லாத்துக்காக போராடி எமது குணங்களை புதிதாக நாம் ஆற்றி மாற்றி நாம் புதிய வருடம் ஹர்ரமை அடைய இருக்கின்றோம். எமது குணங்களையும் புதிதாக மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நான் ஆரம்பமாக கூறினேன் புகாரி உடைய விரிவுரை அல்லாமா பத்ருத்தீன் அல் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மாதத்திலே வரக்கூடிய பத்தாவது நாளுக்கு ஆஷூரா பத்தாவது தினம் என்பதாக ஏன் பெயர் வைத்தார்கள் என்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனை கடைசியிலே கூறுகின்றேன் என்பதாக கூறினேன். அவர்கள் கூறுகின்றார்கள், முதலாவதாக அந்த ஆஷூராவுடைய முதலாவது நாள் தான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அந்த மஹர்ரம் உடைய இரண்டாவது நாள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை வெள்ளத்தை உண்டு பண்ணி அந்த வெள்ளத்திலே இருந்து காப்பாற்றினான். மஹர்ரம் உடைய மூன்றாவது நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நும்ரூத் நெருப்பு கிடங்கிலே போடும் பொழுது அந்த நெருப்பிலே இருந்து பாதுகாத்தான். மஹர்ரம் உடைய நான்காவது நாள் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்னும் ஒரு வழக்கு மகன் புன்யாமீன் என்று சொல்லக்கூடியவரை இழந்து அவர்கள் அழுது அழுது அவர்களுடைய கண்ணுடைய பார்வை எடுபட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு பார்வை கிடைத்தது இந்த மஹர்ரம் உடைய நான்காவது நாள். ஐந்தாவது நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைவாசம் அனுபவித்து விட்டு அதிலே இருந்து அவர்கள் வெளியேறின நாள் மொஹர்ரம் உடைய ஆறாவது நாள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்து அந்த நோயில் இருந்து இடேசத்தை கொடுத்தான். ஏழாவது நாள் மஹர்ரம் உடைய ஏழாவது நாள் தான் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரட்டி கொண்டு வரும் பொழுது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஃபிரௌனின் இடம் இருந்து பாதுகாத்தது இந்த மஹர்ரம் உடைய ஏழாவது நாள். மஹர்ரம் உடைய எட்டாவது நாள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கியது, விழுங்கிய மீன் அவர்களை மீண்டும் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது எட்டாவது நாள். மஹர்ரம் ஒன்பதாவது நாள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பிரமாண்டமான ஆட்சி வழங்கப்பட்டது முஹர்ரம் உடைய பத்தாவது நாள். நம் அனைவர்களுடைய உயிரை விட மேலான ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், லியஃபிர் லக்ல்லாஹு மா தக்தம் மின் ஜம்பிக வமா தஅஃர். ஏ நபியே, நீங்கள் முன்னால் செய்த பாவம் பின்னால் செய்த பாவங்கள் எல்லா பாவத்தையும் நாம் மன்னித்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே இந்த ஆயத்தை இறக்கியது இந்த மஹர்ரம் உடைய பத்தாவது நாள். இந்த பத்து விடயங்களும் குர்ஆனிலே வருகின்றது. அதனால் தான் கண்ணியப்படுத்தி அந்த மாதத்திலே எமது செயற்பாடுகளையும் புதிதாக நாம் மாற்றி அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களாக நாம் மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பாயாக. எங்களது தாய் தந்தையர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எளிமை கற்றுத்தந்த எங்களது உஸ்தாத்மார்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. ஆசிரியர்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக. ஹயாத்தோடு வாழக்கூடிய நேரத்திலே எங்களது உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் நல்ல முறையிலே செயல்படுவதற்கு கிருபை செய்வாயாக. கெட்ட நோய்களை விட்டு இன்னும் ஒருவருடைய உதவி எங்களுக்கு தேவைப்பட்டு ஹாஸ்பிட்டல்களிலும் ரோட்டுகளிலும் வீட்டுகளிலும் சீரழியாமல் நல்ல முறையில் எங்களை பாதுகாப்பாயாக. மரணிக்கக்கூடிய நேரத்திலே நல்ல மௌத்தை தந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழியக்கூடிய நேரத்திலே எங்களது ரூஹை கைப்பற்றுவாயாக. வா அஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.